நாங்கள் இப்போது எங்களுடைய சத் சங்கத்தை தொடங்குகின்றோம். இந்த சத் சங்கத்திற்கு நான் என்னுடைய இரண்டு குருமார்களையும் ஆசீர்வாதத்தையும் எடுத்து சத்குரு கிரியா பாபாஜி இன் ஆசீர்வாதத்தையும் வேண்டி எங்களுடைய 11 சித்தர்மார்களுடைய ஆசீர்வாதத்தையும் கேட்டு தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலேயே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் மட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் திருவர்ணையூரிடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய நாள் உலகியல் மக்களுக்கு இன்பம் கொடுக்கும் நாள். எங்களுடைய இனத்தவர்கள் கூடுதலாக மகிழ்ச்சியாக கொண்டாடும் ஒரு நாள். அந்த நாள் தீபாவளி நாள், தீபாவளி என்று குறிக்கப்படுகின்றது. இதை பெரும்பாலும் எங்களுடைய தமிழர்கள் இலங்கை, இந்தியா, உலகத்தில் இருக்கும் எல்லா இடங்களிலும் கொண்டாடுகின்றார்கள். இந்த நாளை பற்றி பாபாஜியின் தெய்வீய குரலில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சில விளக்கங்கள் அதை இன்று சத்சங்கத்தில் முதன்மையாக எடுத்து ஆராய்வோம். அதைத் தொடர்ந்து இரண்டு மூன்று அன்பர்களுடைய கேள்விகள் வந்திருக்கின்றது, அதற்கும் விடை காண்போம் சத்சங்கத்தில். முதலாவதாக இந்த தீபாவளி நாளை பற்றி பாபாஜியின் தெய்வீய குரலில் குறிக்கப்பட்டிருக்கும் சில விடயங்களை எடுத்து ஆராய்வோம். முதலாவதாக அவர் இந்த தீபாவளி நாள் ஏன் மக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார். உலகியல் மக்கள் ஏன் இதை கொண்டாடுகின்றார்கள் என்று அதற்கு 3 நாட்களாக இந்த தீபாவளி நடைபெறுகின்றது என்றும் இந்தியாவில் அந்த 3 நாளிலும் முதலாவதாக நரகாசுரன் என்னும் ஒரு அசுரனை கிருஷ்ணர் வதம் செய்ததாகவும் அவர்கள் அந்த அசுரன் மக்களை கொடுமைப்படுத்தி தேவர்களை கொடுமைப்படுத்தியதால் அவர்களின் வேண்டுகோளுக்கு நங்க அந்த அசுரனை வதம் செய்த நாளாக முதலாவது நாள் தீபாவளியில் கொண்டாடப்படுவதாகவும், ரெண்டாவது நாள் மகாலட்சுமி அதாவது செல்வத்துக்குரிய சக்தி அவரை வணங்குவதற்குரிய ஒரு நாளாக கொண்டாடப்படுவதாகவும், 3வது நாள் யமுனை என்ற பெண் தனது சகோதரனான யமனை வணக்கம் செய்வதற்குரிய ஒரு நாளாக பயன்படுத்தியதாகவும் குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே சில இடங்களில் இந்த தீபாவளி 3 நாட்களாக கொண்டாடப்படுகின்றது, சிலர் ஒரு நாள் மாத்திரமே கொண்டாடுகின்றனர். இது உலகியல். ஆனால் கிரிய யோகத்தில் பாபாஜியின் தத்துவம் விளக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த தீபாவளிக்கு. அதைத்தான் நான் ஆராய விரும்புகின்றேன் உங்களுடன். முதலாவது நாளைக்குரிய அந்த அசுரனை கொன்ற தினம் என்பது கிரியா யோகத்தில் பாபாஜி என்ன சொல்லுகின்றார் என்றால், எங்களுடைய மனதை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எல்லா மகா பாதகங்களை எங்களுடைய மனதிலிருந்து அகற்ற வேண்டும். நல்லவற்றை செய்ய வேண்டும். இவற்றை நாங்கள் எப்படி ஏற்படுத்தலாம் என்றால், எங்களுடைய மனதில் நாங்கள் ஒளியை காண வேண்டும். இந்த தீபாவளி என்று திரிபுரைந்த சொல்லுக்குரிய ஆன்மீக கருத்து, யோக கருத்து தீப ஒளி. இந்த தீப ஒளியை நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உடலில் மனதில் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய மனதால் வாக்கால் செயலால் நாங்கள் செய்ய எல்லா செயல்களும் நற்செயலாக இருக்க வேண்டும். தீய செயல்களை நாங்கள் ஒழிக்க வேண்டும். அந்த தீய செயல்கள்தான் அந்த நகராசுரன் என்று எங்களுடைய மொழியில் எங்களுடைய இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அதற்குரிய ஒரு வரவிலக்கணமே தவிர அங்கு கூடு அங்கே கூடி உண்மையைத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த தீயவற்றை எங்களுடைய மனதில் இருந்து அழிக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த அசுரனை கிருஷ்ணர் வதம் செய்வதாக ஒரு கதை மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் தவறுதலாக அல்லது எங்களுடைய மரபில் வந்தவர்கள் எங்களுக்கு அந்த ஒரு கருத்தை சரியாக சொல்லித்தராததால் நாங்கள் அதை அந்த கதையை மாத்திரம் நம்பி உலகியலில் இருப்பவர்கள் அந்த தினத்தை கொண்டாடுகின்றோம். ஆனால் இது எங்களுக்கு எங்களுடைய ஆன்மாவுக்கு எங்களுக்கு உள்நோக்கி தரப்பட்டவை என்றதை இந்த யோகத்தில் போபவர்கள் மாத்திரம்தான் அறிகிறார்கள். எல்லோருக்கும் தெரியும், இந்த யோக மார்க்கத்தை கடைப்பிடிப்பவர்கள் வெகு சிலரே உலகத்தில். அந்தளவு பேருக்குந்தான் இந்த தீபாவளி என்று சொல்லப்படுகின்ற தீப ஒளி நாள் என்னத்தை குறிக்கின்றது என்பதை நன்றாக புரிந்து வைத்து அந்த யோக மார்க்கத்தில் போய்கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி இரண்டாவது நாளுக்குரிய செயல் தரப்படுகின்றது மகாலட்சுமியை வழிபடுவதற்கு. தீபாவளியில் செல்வத்துக்குரிய சக்தி, அதில் குறிக்கப்பட்டிருக்கும் யோக கருத்து என்னவென்றால், உங்களிடம் இருக்கும் செல்வம் பண செல்வத்தை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து அந்த ஏழைகளையும் நீங்கள் கடவுளை காண வேண்டும். அவர்களும் இந்த உலகத்தில் உங்களுடைய தொண்டினால் தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்பதே அதனுடைய கருத்தே தவிர, மகாலட்சுமிக்கு பூ போட்டு வழிபாடு செய்யுங்கள் என்பது அல்ல. இருப்பினும் உலகியலில் இருப்பவர்கள் அதைத்தான் விளங்கி இருக்கின்றார்கள். மூன்றாவது நாளுக்குரிய கருத்தான யமுனை என்ற சகோதரி யமன் என்ற சகோதரனை வழிபடுவதாக சொல்லி இருப்பது, திரும்பவும் வழிபாட்டு முறையிலேயே கொண்டு வந்து விட்டார்கள் தீபாவளியை. அதற்குரிய யோக விளக்கம், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். எல்லா மனிதர்களையும் சகோதரன் சகோதரியாக பார்க்க வேண்டும். அதை வலியுறுத்துவதுதான் அந்த மூன்றாம் நாளைக்குரிய யமுனை என்ற சகோதரி யமன் என்ற சகோதரனை வழிபடுவது என்பதின் தத்துவம். இவற்றை உலகியல் மக்கள் புரிந்து கொள்ளாது இந்த விழாவை அதே முறையில் கடவுளை வைத்து அந்த வழிபாட்டை வைத்து அந்த நிகழ்வை வைத்து கொண்டாடி கொண்டு போகின்றார்கள். அதில் ஒருவிதமான தப்புமே இல்லை, அவர்களுடைய அறிவு நிலை அந்தளவுதான். ஆனால் கிரியா யோகா சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அதன் தத்துவம் நிச்சயமாக விளங்கி இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் உங்களை பாபாஜி சொன்னவற்றை தெய்வீக குரலில் இருந்து சொன்னவற்றை எடுத்து உங்களுடன் கொணர்கின்றேன். ஆகவே உங்களுக்கு தீபாவளி என்பது உங்களுடைய தீப ஒளி. இந்த தீப ஒளியானது எங்களுடைய கிரியா சாதகர்களுக்கு இந்த தீபாவளி நாளில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளுமே அது தீபாவளியாக என்று திரிவுடைந்த சொல்லாக நீங்கள் சொல்லலாம், அல்லது யோக முறைப்படி தீப ஒளி என்று சொல்லலாம். அந்த தீப ஒளி என்பது உங்களிடம் ஒவ்வொரு நாளுமே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தீப ஒளி, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தீபாவளியாக இருக்க வேண்டும் என்பதை பாபாஜி வலியுறுத்துகின்றார். ஆகவே இந்த வலியுறுத்தலில் அவருடைய முதலாவது இரண்டு கோட்பாடுகளுமான அன்பும் தொண்டும் முழுமையாக அமைந்திருப்பதை நீங்கள் காணுகின்றீர்கள். இந்த அன்பும் தொண்டும் என்பது சாதாரணமாக உங்களுடைய மனதில் வரலாம். ஆனால் அது முழுமை பெற்று வர வேண்டுமென்றால் நீங்கள் நல்லவற்றை செய்யுங்கள் இந்த உலகத்தில், கெட்டவற்றை விட்டு விலத்துங்கள். அதே அந்த வழியில் நீங்கள் எவ்வளவு தூரம் 100 வீதம் செய்கின்றீர்களோ அந்த நிலைக்கு வந்தவுடன் உங்களிடம் 100 வீதம் அன்பு வந்துவிடும். 1 வீதமாவது தப்பாது. அந்த 100 வீதம் அன்பு வந்தவுடன் அந்த 100 விதமான தொண்டு வந்துவிடும். ஆனால் 100 வீதம் வந்துதான் நீங்கள் அந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்பதில்லை. அதான் உங்களுடைய இலக்காக அமைய வேண்டும். சிறிது சிறிதாக அந்த அன்பும் தொண்டும் வளர வேண்டும். அந்த அன்பும் தொண்டும் வளர வேண்டும். அந்த அன்பும் தொண்டும் நீங்கள் என்னத்துக்கு இந்த உலகத்தில் செயல்படுத்தலாம் என்பதுதான் இந்த தீப ஒளியின் சொல்லப்பட்ட விஷயங்கள். மீண்டும் நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் அழுக்குகளை அகற்றி நல்லவற்றை சேர்த்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதில் தீப ஒளியை ஏற்றுங்கள். 2வது, உங்களிடம் இருப்பவற்றை, இருக்கும் செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்து, முழுவற்றையும் இல்லை, உங்களுக்கு மேலாக இருக்கும் செல்வத்தை மாத்திரம் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்து உணவு வழங்கி உடை வழங்கி அந்த மற்ற ஆன்மாக்களையும் உங்களுடைய ஆன்மாக்கு நிகராக பார்க்க வேண்டும். அது 2வது நாள் தீப ஒளி உங்களுக்கு உணர்த்தும் நாள். 3வதாக, உலகில் இருக்கும் எல்லா மனித உயிர்களையும் நீங்கள் சகோதரன் சகோதரிகள் மாதிரி அவர்களை நடத்துவதற்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரவம் இல்லாது நடத்துவதற்கு அறிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த 3ம்தான் இன்றைய நன்னாளில் உங்களுக்கு பாபாஜியால் கொடுக்கப்படும், தெய்வீக குரலில் இருந்து எடுத்து கொடுக்கப்படும், என் மூலமாக கொடுக்கப்படும் செய்தி. பாபாஜி என்னை அதுக்கு ஒரு கருவியாக என்று பாவிக்கின்றார். அதைவிட நாங்கள் இந்த கிரியா யோகத்தை பின்பற்றுவது இன்னொரு நல்லொரு நிகழ்வும் இந்த தீபாவளி நாளில் நடந்திருக்கின்றது. இந்த கிரிய யோகம் உலகத்தில் தொடங்கும் போது 1952 அக்டோபர் 17 அந்த ஆண்டு அக்டோபர் 17 தான் தீபாவளி நாள். அந்த நாளை பாபாஜி தன்னுடைய கிரியா யோகா சங்கங்களை உலகில் தொடங்குவதற்கு கிரியா யோகத்தின் தலைமை பீடமான சாந்தோம் என்ற இடத்தை பாபாஜி தான் நிர்மாணித்தார். அவர் அதை நீலகண்டனுக்கும் ஜோகி ராமையாவுக்கும் சொல்லி அந்த தீபாவளி நாளில் பிற்பகல் 2:30 அவருடைய ஆசீர்வாதத்துடன் பாபாஜியின் நீலகண்டனம் உலகத்தின் தலைமை கிரியா யோகா சங்கங்களின் தலைமையகமான சாந்தோமை தொடங்கினார்கள். ஆகவே சிந்தித்து பாருங்கள், இது பண்டிகை கொண்டாட்டமாக உலக மக்களுக்கு இருந்தாலும் கிரியா யோகா மக்களுக்கும் நான் சொன்ன 3 கருத்துக்களுக்கும் மேலாக இந்த கிரியா யோகா சங்கங்கள் என் தலைமை இடமான சாந்தோம் பாபாஜி யோகா மையம் ஆரம்பித்த நாள். அதை வைத்து கூட நீங்கள் பாபாஜி இந்த நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறியலாம். சிலர் நினைக்கின்றார்கள் இது வட இந்தியாவில் இருப்பவர்கள் மாத்திரம் கொண்டாடும் ஒரு பெருநாள், அவர்கள் 3 நாளாக கொண்டாடுகின்றார்கள், நாங்கள் ஏன் அதை கொண்டாட வேண்டும், இது எங்களுக்குரிய பெருநாளாக இல்லை என்று நினைக்கலாம். அந்த நினைப்பு வர வேண்டியவர்கள் சாதாரண உலகியல் வாழ்வில் இருப்பவர்கள் என்றால் அது தவறில்லை. ஆனால் கிரியா யோகத்தில் இருப்பவர்கள் அந்த நினைப்பே அவர்களுடைய மனதில் வரக்கூடாது. அதை செவிடி மடுத்தாலும் அதுக்குரிய கருத்தை சொல்லக்கூடிய நிலையில் அவர்களுடைய பக்குவம் இருக்க வேண்டும். அதனுடைய கருத்து என்னவென்றால், உலகத்தில் நடக்கும் எல்லா பண்டிகைகளும் எல்லா நிகழ்வுகளும் அந்தந்த மதத்துக்குரியவர்கள் அவர்களுக்கு விரும்பியவாறு அதை செய்து மாறுகின்றனர். ஒரு நாளும் நீங்கள் முடியுமானால் அவர்களுடன் சேர்ந்து மகிழுங்கள், அப்படி இல்லை என்றால் மௌனமாக இருந்து விடுங்கள். அதை குறை கூறுவதோ அல்லது அதில் அர்த்தமில்லை என்று வேறுபடுத்துவதோ அது உங்களுக்கு உங்களுடைய தீவினையை கூட்டிக் கொண்டு போகும். அந்த நிலை உங்களுக்கு கூடாது. கிரியா சாதகர்களாக இருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய மனநிலைகள் 5 உடல் நிலைகளையும் உயர்த்தி கொண்டு போகும் போது இப்படியான மாயைகளில் அகப்பட்டு விடாதீர்கள். யாராவது உங்களுடைய மனதை மாற்றுமாறு அல்லது உங்களுடைய மனதை சிந்திக்க வைக்குமாறு இப்படியான கருத்துக்களை கூறுவார்களாக இருந்தால் இந்த தீபாவளியில் ஒரு அர்த்தமில்லை, அல்லது இந்த தைப்பொங்கலில் ஒரு அர்த்தமில்லை, அல்லது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஒரு அர்த்தமில்லை, அல்லது முஸ்லீம் பெருமக்கள் கொண்டாடும் ரம்லானில் ஒரு அர்த்தமில்லை என்று சொன்னால் கிரியா சாதகர்கள் நீங்கள் வளர்ந்து கொண்டு போகும்போது அது தன்னுடைய பாட்டுக்கே உங்களுடைய மனதை திருத்திவிடும். இருப்பினும் திருந்த முடியாதவர்கள் அதை பற்றி பிழையான கருத்துக்களை மக்களிடமோ அயலவர்களிடமோ கூறாது மௌனமாக இருங்கள். மௌனத்துக்கு வந்துவிட்டேன். இப்போது மௌனம் என்பது இந்த உலகில் இருக்கும் எந்த கத்தியலை விடவும் பெரிய கத்தி, அதுவும் கூரான கத்தி, ஷார்ப் நைஃப் என்று சொல்லுவோம். உதாரணமாக இந்த கத்தியை வைத்து செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. இதை நான் உலகியல் கத்தியாக சொல்லவில்லை. உங்களுடைய மனதை திடகாத்திரமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பாவிக்கும் கத்தி. அப்போது இந்த மௌனம் என்ற கத்தியை நீங்கள் ஆன்மீகத்தில் மௌனத்தின் மூலமாக அந்த கத்தியை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய மனதில் கொண்டு வருவீர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு வரும் துன்பங்கள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் முறியடித்து விடுவீர்கள். அதற்கு இன்னொரு நல்ல பெயர் இருக்கின்றது. கிரியா யோகம் அதை வலியுறுத்துகின்றது. ஒரு நிலையில் அகிம்சை. ஆகவே நீங்கள் கிரியா யோகத்தில் பயணிப்பவர்கள் இப்படியான மறு கருத்துக்களை சொல்லி பழகாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அறிவு நிலை வளர்ந்து கொண்டு போகும்போது இப்படியான விடயங்களுக்கு மறு கருத்து சொல்லாது. உங்களுக்கு அது பிடிக்கலாம், பிடிக்காமல் விடலாம். மௌனமாக இருந்து விட்டீர்கள் என்றால் எல்லாம் கடந்துவிடும். அப்படி கடந்து 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 போவதுதான் நீங்கள் கடவுளை அடையும் வழி. ஆகவே எல்லாம் நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு வருவதில்லை. உலகியல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் அதை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், பகுதி பண்ணலாம், கருத்துக்கள் தெரிவிக்கலாம். ஆனால் கிரியா சகோதர சகோதரிகளே, அந்த மாயைக்குள் நீங்கள் அகப்பட்டு விட வேண்டாம். உங்களுக்கு தகுந்த கருத்துக்களை இப்படி சொல்ல முடியுமானால் அவர்களுக்கு சொல்லிவிட்டு விலத்துங்கள். அப்படி இல்லை என்றாலும் சொல்ல முடிகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு நிலை போதாவிட்டாலும் மௌனமாக இருந்து விடுங்கள். அவர்கள் சொல்வது சரி என்பதை தலையசைத்து விட்டு மௌனமாக இருந்து விடுங்கள். அத்துடன் அந்த நிலை முடிந்துவிடும். ஏனென்றால் இது ஒரு அன்பருடைய கேள்வி என்று. அந்த கேள்விக்காக அந்த அன்பருக்கு இந்த விடையை அளித்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே கிரியா யோகத்தில் மாத்திரமல்ல, நாங்கள் எல்லா செய்யும் சேவைகளிலும் எதிர்ப்புகள் வருமாக இருந்தால் அவற்றை மௌன நிலையில் வெல்லலாம் என்பது ஒரு ஆணித்தரமான கருத்தை உங்களுக்கு இன்று தருகின்றேன். பாபாஜியின் மூலமாக அதை உங்களுக்கு தருகின்றார். அதைவிட இன்னொரு முக்கியமான விடயம் இன்றைய நாளில் இருந்தது. நான் பிக்கப்பேஜ் என்னுடைய சொந்த பயிற்சிக்காக எடுத்து வாசிக்கும் போது இன்றைய நாளில் பாபாஜியால் எனக்கு தரப்பட்ட விடயமே இப்படியான கருத்துக்கள் வரும்போது நீ மௌனமாக இரு என்றதை அந்த பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற அது நீ என்பது எல்லோரும் தான். என்ன ஆச்சரியம்! இதைத்தான் நான் இன்று சத்சங்கத்தில் பேசுவதாக முடிவு செய்திருந்தேன் என்ற அந்த அன்பருடைய கேள்வி நேற்றிரவே எனக்கு வந்துவிட்டது. நேற்றிரவே நான் யோசித்து விட்டேன் இதற்கு என்ன மாதிரி அந்த அன்பரை நான் பண்படுத்த வேண்டுமென்று. அப்படி இருக்கும்போது காலையில் நான் என்னுடைய பாபாஜி தெய்வீக குரல் பக்கத்தை எடுக்கும்போது அந்த சொல்லுத்தான் என்னுடைய கண்ணில் முதலாவதாக பட்டது. ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். பாபாஜி எல்லோருக்கும் இப்படியான தகவல்களை அந்தந்த நேரத்தில் தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை யோசித்து மகிழ்ந்தேன். அதை அதற்கு மேலாக பேசிக்கொண்டு போகும் அறிவை பாபாஜியிடம் கேட்டேன், தந்தார். பேசிக்கொண்டு செல்கின்றேன். அதே நேரம் இன்று காலையில் இன்னொரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் படி அது என்ன மாதிரியான நிகழ்வென்றால், ஒரு ஆழ்ந்த தத்துவத்தையே பாபாஜி எனக்கு உணர்த்தினார். அந்த தத்துவம் என்னவென்றால், நாங்கள் உலகியல் வாழ்க்கையிலிருந்து யோகத்திற்குள் பயணித்து கொண்டு செல்லும் போது, நாங்கள் இந்த உலகியலில் இருந்து முற்றாக விடுபடும் வரைக்கும் நாங்கள் ரெண்டு நிலைகளுக்கும் இடையில் இருக்கின்றோம். மறந்து விடாதீர்கள். ஒன்று, யோக நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். ஆனால் குடும்ப வாழ்விலிருந்து தான் போகின்றோம். அந்த வாழ்விலிருந்து தான் இந்த யோக நிலை எங்களுக்கு, கிரியா யோகம். அதைத்தான் பாபாஜி பரிந்துரைத்திருக்கின்றார். இருப்பினும், இது எல்லோருக்கும் முக்கியமான செய்தி, நான் இப்போ கூறப்போவது, இந்த நிலையில் போய்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு 50 வீதம் என்று வைப்போம். 50 வீதத்துக்கு போய்கொண்டிருக்கும் போது இன்னும் நீங்கள் உலகியலுக்கு கிட்டத்தான் இருக்கின்றீர்கள். ஆகவே பல விஷயங்கள் உங்களுக்கு உலகியல் விஷயங்கள் உங்களை மாயை என்ற போர்வையில் உங்களை இழுத்து பிடிக்கும். நிச்சயமாக அது தவறில்லை, அதான் மாயையின் கோட்பாடு. ஆனால் அந்த 50 வீதத்தை தாண்டி விட்டீர்கள் என்றால் மற்ற பக்கத்தில் இருக்கும் பாபாஜி உங்களை இழுத்து பிடிப்பார். ஏனென்றால் நீங்கள் அந்த உலகியலில் இருந்து 50 வீதம் வழியால் வந்து யோகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பயிற்சி மூலமாக இந்த 50 வீதம் 100 வீதம் என்பதை எடை போடுவது உங்களுடைய நாட்கள் அல்ல, உங்களுடைய பயிற்சியின் திறன். அந்த பயிற்சியால் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கும் போது, பாபாஜியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது, அந்த 50 வீதம் என்ற நிலையை நீங்கள் கடந்து விட்ட பின் உங்களுக்கு பாபாஜியின் ஈர்ப்பு கூடிக்கொண்டு போகும். ஆனால் சில மக்களால் அவர்கள் மேல் நோக்கி போய்கொண்டிருக்கும் போது கூட, 50ஐ தாண்டி விட்டால் கூட, அந்த சில உலகியல் விஷயங்கள் அவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது உண்மை, யதார்த்தம். அதை நாங்கள் ஒவ்வொன்றாக அவதானித்து களை புடுங்குவது போல் புடுங்க வேண்டும். எனக்கு தெரியும், இன்று என்னுடைய அன்பர் அந்த நிலையில் இருக்கும்போது நானே உள்ளுக்குள் யோசித்து என்னை பக்குவப்படுத்தி கொண்டேன், அவரையும் பக்குவப்படுத்த யோசித்தேன். ஆனால் அதில் நான் வெற்றி பெற்றிருப்பேனோ தெரியாது. இருப்பினும் நீங்கள் மேலே போகும்போது இப்படியான துன்பம், நல்ல நிலையில்தான் அந்த துன்பம் வருகின்றது, மறந்து விடாதீர்கள். இந்த துன்பம் கெட்ட செயலால் வரவில்லை, நல்ல செயல் மூலமாகத்தான் அந்த துன்பம் வருகின்றது. ஏனென்றால் அந்த நல்ல செயலை செய்ய முடியாது இருப்பதை நினைத்து அந்த அன்பர் துன்பப்பட்டார் என்றபடியால் அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் அந்த நிலையில் வைத்து நாங்கள் எங்களை கேட்க வேண்டிய கேள்வி 2-3 உங்களுக்கு சொல்லுகின்றேன். நல்ல நிலையில் உங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள், அந்த நல்ல நிலை நீங்கள் பாபாஜியை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது நடைபெறும், நிச்சயமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் அந்த நற்காரியங்களால் உங்களுக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள் விலத்த வேண்டுமென்றால் 2-3 கேள்விகளை கேட்க வேண்டும். முதலாவது, நான் யார்? ஓ, நாம் யார்? நாங்கள் ஆன்மா. இது நாங்கள் எடுத்த உடல். இது எங்களுடைய உலகியல் பயணம். அப்போ அந்த பயணத்தில் போய்கொண்டிருக்கும் போது சில நல்ல விஷயங்கள், நீங்கள் நல்ல விஷயங்களை வளர்ந்து விட்டாலும் இந்த மாயை என்ற கோட்பாடு உங்களை அதிலே தொடர்ந்து வளர விடாது, மீண்டும் பின்னுக்கு இழுத்துக்கொண்டே இருக்கும். அப்போ அதிலிருந்து நீங்கள் 50 வீதத்தை தாண்டி விட்டால் கூட, பாபாஜியின் ஈர்ப்பு உங்களுக்கு வரத் தொடங்கி விட்டால் கூட, கூடுதலாக அந்த நிலையில் கூட பாபாஜியை இறுக பெற்றும் வரைக்கும், அதாவது பூரண சரணாகதி அடையும் வரைக்கும் உலகியல் மீண்டும் இழுத்துக்கொண்டே இருக்கும். முழு விஷயத்திலேயும் இல்லை, சில விடயங்களில். ஆனால் அந்த சில விடயங்கள் என்பது மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்கள் நல்ல விடயங்களை செய்து மேல் நோக்கி போய்கொண்டிருக்கும் போது அந்த நல்ல விடயங்களால் வரும் துன்பங்கள், அவற்றை விட்டு விலத்துவதற்கு நீங்கள் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி சொல்லிவிட்டேன். நீங்கள் ஒரு ஆன்மா என்பதை உணர வேண்டும். நீங்கள் உங்களுடைய உடல் அல்ல, பெயர் அல்ல. ஆகவே அந்த நிலையிலிருந்து அந்த நல்ல விஷயங்களில் ஏற்படும் துன்பங்களை உற்று நோக்கினீர்களாக இருந்தால் உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். அதைவிட இயற்கையும் செயற்கையும் என்ற ஒரு சொல்லையும் நீங்கள் சில சில நிகழ்வுகளில் பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் உலகியல் வாழ்க்கையில் வாழும்போது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன் மனதில் வந்ததை. இப்போது நீங்கள் உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு, அல்லது வேதாந்த வழிபாட்டில் இருந்து கொண்டு, ஒரு சரியை வழிபாட்டில் இருந்து கொண்டு வளர்ந்த நீங்கள் யோகத்தை நோக்கி வந்து யோகத்தின் மேலே முன்னோறி கொண்டு போகும்போது, அது நல்ல ஒரு உதாரணமாக இந்த நேரம் மனதில் வந்ததை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் பாபாஜிக்கு பூ வேண்டி மாலை கட்டுகின்றீர்கள் என்பதை வைத்துக் கொள்வோம். அல்லது பூ கொண்டு வந்து பாபாஜிக்கு சாத்துகிறீர்கள் என்பதை வைத்துக் கொள்வோம். அப்போ அந்த பூவை கொண்டு வந்து பாபாஜிக்கு நீங்கள் சாத்தும் போது நீங்கள் அதில் அந்த மலரை பாபாஜியில் வைத்து அழகு பார்க்கின்றீர்கள், மனதால் சந்தோஷப்படுகின்றீர்கள், பாபாஜியை உள்ளுணர்வாக உணர்கின்றீர்கள், எல்லா நல்ல விடயங்களும் நடைபெறுகின்றது. ஆனால் அடுத்த நாள் நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த மலர் வாடி இருக்கும்போது உங்களுடைய மனமும் வாடுகின்றது. இது எல்லோருக்கும் நடக்கும் ஒரு காரியம் என்றபடியால் அதை உதாரணமாக எடுக்கின்றேன். அந்த வாட்டத்துக்குரிய காரணம் தீய செயல் அல்ல, நீங்கள் நல்ல செயல் மூலம் பாபாஜிக்கு அதை முதல் நாள் வைத்திருக்கின்றீர்கள். அது ஒரு 2-3 நாளுக்காவது இருந்து பாபாஜி அழகு பார்க்கணும் என்று நினைத்த உங்களுடைய மனதில் 2ஆம் நாளிலே அந்த பூவில் வாட்டம் வந்து விட்டதை கண்டவுடன் உங்களுடைய மனம் வாடுகின்றது. அது என்னை பொறுத்தவரையில் உலகியலில் இருந்து நீங்கள் முற்றாக வெளியேறவில்லை என்பதை தவிர வேறு ஒரு விதமான பிழையும் இல்லை. அதை விளங்கப்படுத்துகின்றேன் அந்த உதாரணத்தில். ஏனென்றால் அந்த மலரை பற்றி நீங்கள் இனி கேள்வி கேட்டு பாருங்கள். அந்த மலரின் இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டு அந்த கேள்வியை கேளுங்கள். அந்த மலரை இயற்கை உங்களுக்கு தந்த மாதிரி, ஓ இயற்கையில் அமைந்த மாதிரி அதே மரத்தில் நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் அந்த மலர் தன்ற பாட்டுக்கே வாடும் வரைக்கும் நீங்கள் அந்த அழகை ரசித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. அதை அந்த மலர் அந்த மரத்திலிருந்து பிடுங்கி அதை கொண்டு வந்து இறக்கி சாத்துகின்றீர்கள், இறையில் வைக்கின்றீர்கள். அப்போது அந்த இயற்கையை நீங்கள் பறித்து விட்டீர்கள். கொண்டு நல்ல நோக்கத்திற்காகத்தான் நீங்கள் அந்த இறைவனுக்கோ அல்லது பாபாஜிக்கோ அந்த மலரை சாத்துகின்றீர்கள். ஆனால் அது தன்னுடைய உயிர்ப்பின் நிலையில் இல்லாதபடியால், அதாவது அந்த மரத்துடன் சேர்ந்து இல்லாதபடியால், நிச்சயமாக அது மரத்திலிருந்து வாடுவதை விட வேகமாக நீங்கள் கொண்டு வைத்த இடத்திலிருந்து வாடும் என்பதை நீங்கள் ஒரு கணம் மறந்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் இப்படியான யோகத்தில் போய்கொண்டிருக்கும் போது, அதனால் தான் யோகத்தில் அகப்பூசை என்பதை மிகவும் வலிமையாக வலியுறுத்துகின்றார் பாபாஜி. அகப்பூசை என்று சொல்வது நீங்கள் இந்த யோகத்தில் மேல் நோக்கி போய்கொண்டிருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் நான் இதை கதைக்கின்றேன், உலகியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அல்ல. இப்படியான விஷயங்களை நீங்கள் மனதினால் செய்து பழக வேண்டும். மனதினால் ரோஜா பூவை பாபாஜிக்கு வைத்து அலங்கரிக்க வேண்டும். மனதில் அதை வைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். மனதினால் அந்த தியானத்தை கொண்டு வர வேண்டும். அதான் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் இனி எடுத்துக்கொண்டு போகும் வழிவகையாக இருக்க வேண்டுமே தவிர, இயற்கையில் இருந்து ஒன்றை பறித்து அதை இறைவிக்கு சாத்துவது பிழை அல்ல. அதுக்காகத்தான் அந்த பூக்களே இருப்பதென்பது ஒரு கருத்து. ஆனால் உங்களுடைய மனம் வாடக்கூடாது, அதான் முக்கியம். அது யோக சாதகர்களுடைய மனங்கள் வாடக்கூடாது. வாடினால் நீங்கள் பின்னோக்கி போகின்றீர்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. அந்த செயலை நீங்கள் கட்டாயம் செய்ய தேவையில்லை. வளர்ந்து கொண்டு போகும் போது உங்களுடைய பயிற்சியில் அப்படி இல்லை என்று செய்தால் அதை நீங்கள் ஏற்கும் பக்குவத்தில் இருக்க வேண்டுமே தவிர, பாபாஜி பார்க்க வாடுகின்றாரே என்று நீங்கள் மனதால் அப்படி யோசித்து நீங்கள் வாடினால் கூட, பாபாஜிக்கு அதை நீங்கள் வைத்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி, அவர் உங்களை தன்னுடைய குழந்தையாகத்தான் பார்ப்பார். உங்களுடைய தவறை அதில் எடை போட மாட்டார் என்றபடியால் இது ஒரு நல்ல உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனென்றால் கிரியா சாதகர்கள் எல்லோரும் அப்படியான விஷயத்தில் ஈடுபட்டிருப்பவர்களாக என்றபடியால் அந்த உதாரணம் மூலம் இந்த கருத்தை நான் நிச்சயமாக வலியுறுத்துகின்றேன். இந்த இயற்கை என்ற கருத்தைத்தான் நான் உங்களுக்கு கொண்டு வர முனைந்தேன். இந்த இயற்கை பூவை வைத்து உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அதே போல்தான் உயிரினங்கள் கூட. ஆதலால் தான் நாங்கள் வெஜிடேரியனாக கிரியா யோகத்தில் பயணிக்கின்றோம். நிச்சயமாக அப்படி இருக்க வேண்டும் என்று இல்லை. இப்படி நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் இந்த உயிர்களையும் இந்த உயிர் பறிப்புகளையும் யோசித்து கொண்டு போவீர்களாக இருந்தால் உலகியலிலிருந்து யோகத்திற்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனம் வாடாது. மனம் வாடாட்டி உங்களுடைய தியானம் உங்களுடைய கிரியா சாதனை மேல் நோங்கி போகும் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை முடித்து வினா விடைகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு வருகின்றோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.